இந்த வழக்கை தொடுத்தவர் யார்? அந்த வழக்கினுடைய முக்கிய கோரிக்கைகள் என்னவாக இருந்தன?
நிச்சயமாக சென்ற வருடத்தின் நடுப்பகுதியில் 157 பேருடன் இந்தியாவிலிருந்து வந்த படகு ஒன்று ஆஸ்திரேலிய அரசாங்கத்தினால் வழிமறைக்கப்பட்டு இவர்கள் தடுத்து வைக்கப்பட்டு கடலில் தடுத்து வைக்கப்பட்டு இந்தியாவில் கன்னியாகுமரிக்கு அனுப்பும் நோக்கில் இந்திய கடலில் இவரை கொண்டு செல்லப்பட்டு இவர்களை இந்தியாவுக்கு அனுப்புவதற்கு 9 பேரை பயிற்சி வைத்து உயிர்காப்பு படகுகள் மூலம் தமிழ்நாட்டுக்கு அனுப்புவதான முயற்சி வரை எடுக்கப்பட்டு ஆனால் அது சரிவராத நிலையில் இவர்கள் திருப்பி கொண்டு வரப்பட்டார்கள். இவர்கள் கொக்கோஸ் தீவுகளுக்கு முதலில் கொண்டு வரப்பட்டு பின்னர் கர்டன் முகாம் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆஸ்திரேலிய பெருநிலப்பரப்பில் இருக்கிற தடுப்பு முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டு அதன் பின்னர் நாவருக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார்கள். இதுவும் கூட ஆரம்பத்தில் ஆஸ்திரேலிய அரசாங்கம் இவர்களை தடுத்து வைத்திருப்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த வழக்கு போடப்பட்ட பின்னரே இவர்கள் இந்திய கடலில் இருந்து கொண்டு வரப்பட்டு இவர்கள் தம்மிடம் இருப்பதை ஆஸ்திரேலியா ஏற்றுக்கொண்டிருந்தது. இந்த 157 பேர் உடனடியாகவே ஏதாவது விதத்தில் திருப்பி அனுப்பப்படக்கூடாது என்ற அடிப்படையில் முதல் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கில் 72 மணி நேர 73 அறிவித்தல் இல்லாமல் இவர்கள் வேறு இடத்துக்கு நகர்த்தப்பட மாட்டார்கள் என்று ஆஸ்திரேலியா சொல்லியிருந்தது. இருந்தாலும் இரவோடு இரவாக ஒரு வெள்ளிக்கிழமை அன்று இவர்கள் நாவரு என்று சொல்லப்படுகிற ஒரு சின்ன தீவுக்கு அனுப்பப்பட்டார்கள். ஒரு தனி நாடு. அந்த அடிப்படையில் இந்த வழக்கு மீண்டும் போடப்பட்டது. இவர்களை நடுக்கடலில் வைத்தது பிடித்தது தவறு, இவர்களை நடுக்கடலில் தடுத்து வைத்தது தவறு, இவர்களை நாடு மாற்றியது தவறு என்ற அடிப்படையில் இந்த வழக்கு இந்த வந்த 157 பேரில் ஒருவரை தெரிவு செய்து அவரது பெயரில் போடப்பட்டது. எல்லோருக்கும் சார்பில் போடப்பட்டாலும் கூட இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது ஒரு தனியாளின் பெயரில் தான்.
இந்த வழக்கில் இன்று வந்திருக்கும் தீர்ப்பில் என்ன கூறப்பட்டிருக்கிறது?
வழக்கில் கேட்கப்பட்டது இந்த தவறுகளை ஒப்புக்கொண்டு இவர்களுக்கு நட்டகேடு வழங்கப்பட வேண்டும் என்பது. இதில் 7 குறிப்பான சட்டம் சார்ந்த கேள்விகளும் எழுப்பப்பட்டிருந்தன. இது 7 நீதிபதிகளை கொண்ட இந்த உயர்நீதிமன்றத்தினால் விசாரிக்கப்பட்டு 4 நீதிபதிகள் அரசாங்கம் இந்த சட்ட விதிகளை மீறவில்லை என்றும் மற்ற 3 பேர் இந்த சட்ட விதிகளை அரசாங்கம் மீறவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ளாதவாறு ஒரு முரணான தீர்ப்பையும் கொடுத்து 4-3 என்ற அடிப்படையில் அரசாங்கம் சட்ட விதிகளை மீறவில்லை என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள். இது 2013 பிற்பகுதியில் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டத்தின் அடிப்படையை வைத்தே செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில் ஆஸ்திரேலியாவின் உள்ளூர் அதாவது உள்நாட்டு சட்டங்கள் மீறப்படவில்லை என்பதே தீர்ப்பாகும். அந்த அடிப்படையில் இந்த வழக்கு தோற்றிருக்கிறது. இருந்தாலும் இந்த நடவடிக்கை சர்வதேச சட்டங்களுக்கு முரணானது என்பதை சட்ட நிபுணர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். ஆனால் சர்வதேச சட்டங்களை மீறியதாக ஆஸ்திரேலிய நீதிமன்றத்தில் வழக்கு போட முடியாது. ஆனால் சர்வதேச சட்டங்களை மீறவில்லை அல்லது மீறியது என்ற அடிப்படையில் பார்க்கும்போது ஆஸ்திரேலிய சட்டங்களை மீறவில்லை என்பது சர்வதேச சட்டங்களுக்கும் ஆஸ்திரேலிய சட்டங்களுக்கும் இடையில் இருக்கிற ஒரு பெரிய இடைவெளியை காட்டுகிறது என்பது ஒரு அவதானம். குறிப்பாக சென்ற வருடத்தின் பிற்பகுதியில் டிசம்பர் மாதத்தில் இந்த சட்டம் ஆஸ்திரேலியாவுக்குள் இன்னமும் மேலாக இருக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த கொடுக்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீடு செய்வதற்கோ அல்லது இது மாதிரியான இன்னொரு வழக்கை போடுவதற்கோ நிலைமை காணப்படவில்லை என்பதுதான் இப்போதுள்ள நிலைமை. ஆகவே இந்த வழக்கு அரசாங்கம் செய்தது சரி என்ற அடிப்படையில் 4-3 என்ற அடிப்படையில் தீர்க்கப்பட்டிருப்பதுதான் சுருக்கமான செய்தி.
அப்படியானால் உங்கள் பார்வையில் இதற்கு மேல்முறையீடு செய்வதற்கு வாய்ப்பில்லை என்னும் பொழுது இந்த தீர்ப்பே இந்த பிரச்சனைக்கான இறுதி தீர்ப்பாக முடியுமா?
இப்போதுள்ள அடிப்படையில் இந்த தீர்ப்பே இப்போதுள்ள இறுதி முடிவாக கருதப்பட வேண்டும். இருந்தாலும் இந்த எந்த சட்ட மூலத்தை வைத்து தீர்க்கப்பட்டதோ அந்த சட்ட மூலமே தவறு என்ற அடிப்படையில் ஏதாவது வழக்கு ஒன்றை போடலாமா என்ற ஒரு உரையாடல் சென்ற வருடத்திலேயே இருந்தது. அதை அவர்கள் முன்னெடுத்து செல்வார்களா என்பது சட்ட ஆலோசனைகளின் பின்னரே நடத்தப்படும். அவ்வாறான ஒரு நிலைமை இல்லாவிட்டால் இருந்தாலும் கூட இந்த வழக்குக்கு இப்போதுள்ள அடிப்படையில் இதுதான் இறுதி தீர்ப்பாக கருதப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் இவர்களை தடுத்து வைப்பது சரி. அதாவது ஒரு மேரிடைம் ஆபீசர், ஒரு கடல் சார்ந்த அலுவலர் தடுத்து வைப்பதும் இவர்களை வேறு இடத்துக்கு அனுப்ப அல்லது அனுப்ப ஏதுவான முயற்சிகள் எடுப்பதும் சட்ட ரீதியாக ஆஸ்திரேலியாவுக்குள் பிழையில்லை என்பதுதான் தீர்ப்பு. அந்த அடிப்படையில் இவர்களுக்கு மட்டுமல்ல, இனி வரப்போகிறவர்கள் கூட நடுக்கடலில் தடுத்து வைக்கப்படுவதற்கும் தேவையானால் வேறு ஒரு நாட்டுக்கு அனுப்பப்படுவதற்கும் இந்த தீர்ப்பு வழி வகுத்திருக்கிறது என்பதுதான் இப்போது ஒரு ஏமாற்றம் தருவதான முடிவாக இங்குள்ள அறிவியலுக்கான செயற்பாட்டாளர்களாலும் சட்டம் சார்ந்த விற்பனர்களாலும் கருதப்படுவதாக இருக்கிறது.
அப்படியானால் ஆஸ்திரேலியாவில் அகதி தஞ்சம் கோரி வந்த இந்த 157 பேர் இலங்கைக்கு அல்லது இந்தியாவுக்கு மீண்டும் திருப்பி அனுப்பப்படுவார்களா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அந்த கேள்விக்கு உங்களுடைய புரிதலின் அடிப்படையிலான பதில் என்ன?
முதலாவதாக இந்த நாங்கள் முன்னரே குறிப்பிட்டதை போல இந்த வழக்கு அவர்களது அகதிகள் என்ற அடிப்படை சம்பந்தமாக பேசவில்லை. இவர்களது அகதி, அதாவது இந்த பிரதிநிதியாக இந்த வழக்கை போட்டவரின் நிலைமை, அவரது அகதி என்ற நிலைமை பேசப்பட்டாலும் கூட இவர் அகதியா இல்லையா என்பது இந்த வழக்கில் பேசப்படவில்லை. அந்த அடிப்படையில் இவர் அகதி இல்லை, இவரை திருப்பி அனுப்பலாம் அல்லது வந்தவர்களை திருப்பி அனுப்பலாம் என்ற அடிப்படையில் இந்த தீர்ப்பு அல்லது இந்த சட்ட முடிவு, சட்டமன்றத்தின் முடிவு ஒன்றையும் கொடுக்கவில்லை. இருந்தாலும் இவர்களுக்கு எதிரான அல்லது இவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு அகதியா இல்லையா என்ற விசாரணை இதுவரை நடாத்தப்படவில்லை என்பதை இந்த நீதிமன்ற ஆவணங்கள் காட்டுகின்றன. அந்த அடிப்படையில் இவர்கள் உண்மையான அகதிகளா என்பதற்கான விசாரணை இனிமேல் தான் நடாத்தப்படும் வேண்டும். அது நடாத்தப்பட்டு ஒரு முடிவெடுக்கப்படும். குறிப்பாக இன்னொரு விடத்தையும் இங்கே சொல்லலாம். இந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் மூலம் அரசாங்கத்துக்கு சில மேலதிக அதிகாரங்களை வழங்கி இருக்கிறது. அவர்கள் துரிதமாக விசாரிக்கும் ஒரு நிலைமையை இந்த புதிதாக வந்தவர்களுக்கு சுமத்த முடியும். அந்த அடிப்படையில் இவர்களுக்கு எதிரான விசாரணை துரிதமாக நடத்தப்பட்டு இவர்கள் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகளும் இந்த புதிய சட்ட மூலத்தின் கீழ் மிகவும் சுருக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் இவர்கள் ஒரு மறுபரிசீலனைக்கு மட்டும் விண்ணப்பிக்கலாம். அந்த மறுபரிசீலனை கூட இவர்களை மீள் விசாரணை செய்வதாக அமைய மாட்டாது. முன்னர் அப்படித்தான் இருந்தது, ஆனால் இனிமேல் மீள் விசாரணை செய்வதாக அமைய மாட்டாது. அந்த அடிப்படையில் இவர்கள் ஒரு துரிதமான மறு விசாரணைக்கு பின்னர் உடனடியாகவே ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டு அவர்கள் எங்கிருந்து வந்தார்களோ அந்த நாட்டுக்கு அனுப்பப்படுவதற்கான அல்லது அகதி என்ற அந்த கோரிக்கை மறுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன என்பதை நாங்கள் இங்கு கவனிக்க வேண்டும்.
இந்த தீர்ப்புக்கு பிறகு மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் அகதி தஞ்சம் கோரிக்கையாளர்களுக்கான செயற்பாட்டாளர்களுடைய எதிர்வினை அல்லது கருத்து என்னவாக இருக்கிறது?
ஏற்கனவே இந்த முடிவு அல்லது இந்த முயற்சி, அரசாங்கம் செய்யத்தக்க முயற்சி தவறு என்பதுதான் கருத்தாக இருக்கிறது. இந்த 157 பேர் மட்டுமல்லாது 2013 ஜூலை மாதம் நடுப்பகுதிக்கு பின்னர் வந்த எல்லோருக்குமே இந்த ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. ஒரு நல்ல முடிவு தமக்கு சாதகமாக வரும் வரை தாம் எந்த விதமான பரிசீலனைகளையோ அல்லது விசாரணைகளையோ செய்ய மாட்டோம் என்ற அடிப்படையில் தான் அரசாங்கம் காத்திருந்தது. அந்த அடிப்படையில் இந்த 157 பேர் மட்டுமில்லாமல் பல ஆயிரம் புதிதாக வந்தவர்கள் இந்த இதே மாதிரியான ஒரு சிக்கலுக்குள்ளால் போக போகிறார்கள் என்பதால் அவர்கள் எல்லோரையும் சேர்த்து அவதானிக்கிற அல்லது காவுகிற ஒரு நிலைமை இந்த அகதிகளுக்கான செயற்பாட்டாளர்களுக்கு இருக்க போகிறது. முன்னர் அரசாங்கம் இவ்வாறு வருபவர்களுக்கு சட்ட ஆலோசனையும் குடிவரவு ஆலோசனையும் வழங்குவதற்காக இலவசமாக சட்டத்தரணிகளை ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தது. அவ்வாறான நிலைமையும் இனி இருக்க போவதில்லை. அந்த அடிப்படையில் இந்த அகதிகளுக்கு அனுசரணையாக வேலை செய்பவர்களுக்கு மிகவும் பலமான சுமையான ஒரு பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த செயற்பாட்டாளர்கள் எதிர்நோக்கி இருக்கிறார்கள்.
இன்னொரு கேள்வியும் சில மட்டத்தில் எழுப்பப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இலங்கையில் சமீபத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிந்து ஆட்சி மாற்றம் சுமூகமாக ஏற்பட்டிருப்பதாக ஒரு கருத்து நிலவுகிறது. அந்த பின்னணியில் இனிமேல் அகதி தஞ்ச கோரிக்கைகள் மேற்குலகிலாகட்டும் ஆஸ்திரேலியாவிலாகட்டும் எப்படி பார்க்கப்படும், அல்லது இவர்கள் இப்படி கோருபவர்களை மீண்டும் இலங்கைக்கே திருப்பி அனுப்புவதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கின்றன அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது. நீங்க எப்படி பாக்குறீங்க?
அப்படியான நிலைமை காணப்படுவது உண்மைதான். முன்னர், அதாவது இலங்கையில் நிலைமை மோசமாக இருந்த காலத்தில் 2011-12 கூட இலங்கைக்கு திரும்பி போகலாம் என்ற அடிப்படையிலேயே பலருக்கு முடிவுகள் வழங்கப்பட்டிருந்தன அல்லது கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன. இப்போது ஒரு நாட்டின் தலைவருக்கான தேர்தல் நடைபெற்று அவர் குறிப்பாக வடக்கு கிழக்கு மற்றும் மத்திய மாகாணத்தில் வாழ்கிற சிறுபான்மையினம், அதாவது தமிழ் பேசும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தலைவர் என்பதை அவரும் ஒப்புக்கொண்டு இந்த சிறுபான்மை கட்சிகளும் ஒப்புக்கொண்டு தேர்தலில் தோற்ற மஹிந்த ராஜபக்சவும் கருத்து தெரிவித்திருப்பது இங்குள்ள இந்த பரிசீலனையாளர்களுக்கு இந்த திரும்பி போங்கள் என்ற முடிவை வழங்குவதற்கு ஒரு சாதகமான ஒரு காரணியாக இருக்க போகிறது. மஹிந்த ராஜபக்சவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகவே சிறிசேனவுக்கு வாக்களித்தார்கள் என்பதுதான் பொதுவாகவே தமிழார்வலர்களால் கொள்ளப்பட்டிருக்கும் கருத்து. இருந்தாலும் அதை யாரும் நிரூபிக்க முடியாது. இது தவிர நாட்டிலும் இந்த கைதிகள் விடுவிக்கப்பட்டு இராணுவம் ஓரளவு மாம்களுக்குள் அடக்கப்பட்டு தமிழர்கள் ஓரளவு சுயாதீனமாக வாழ தொடங்குகிற நிலைமையும் பல நடுநிலைமையாளர்களால் காட்டப்படுவதால் இவ்வாறான ஒரு கருத்து இந்த இங்குள்ள பரிசீலனையாளர்களால் முன்வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இருந்தாலும் நாங்கள் ஏற்கனவே ஊடகங்களிலும் சந்திக்கிற இந்த அரசியல் தலைவர்களிடம் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். முன்னரும் சந்திரிகா குமாரதுங்க பதவிக்கு வந்த போது என்றாலும் சரி, வேறு சில சந்தர்ப்பங்கள் என்றாலும் சரி, நாங்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் ஒரு நல்ல முடிவு வரப்போகிறது, இலங்கையில் பிரச்சனைகள் தீரப்போகின்றன என்று காத்திருந்து ஏமாற்றப்பட்டவர்கள். இந்த நல்ல முடிவுடன் இருக்க விரும்புகிற தலைவர்களை கூட தீவிரவாதிகளும் வலதுசாரிகளுமாக இணைந்து மாற்றி தமிழர்களுக்கு எதிரான நிலைமையை மீண்டும் ஏற்படுத்தி இருந்தார்கள். அந்த அடிப்படையில் ஒரு தொடர்ந்த அமைதி, ஒரு நீடித்த அமைதி, ஒரு சிக்கல் இல்லாத நிலைமை உறுதிப்படுத்தப்படும் வரை, ஒரு 1-2 மாதங்களுக்காவது நிலைமை சரியாக இருக்கிறது, ஆட்சி மாற்றங்கள் வராது மற்றும் வேறுபட்ட குளறுபடிகள் வராது என்று தெரியும் வரை இவர்களை திருப்பி அனுப்பக்கூடாது என்பதைத்தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். ஏற்கனவே இலங்கைக்கு பக்கத்தில் இருக்கிற இந்தியாவிலிருந்து கூட அவசரப்பட்டு தமிழர்களை திருப்பி அனுப்பக்கூடாது என்ற நிலைமை காணப்படுவதால் அதுவரை பொறுத்திருக்குமாறு கேட்டிருக்கிறோம். இருந்தாலும் இந்த கோரிக்கையை ஆஸ்திரேலிய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இலங்கை அரசாங்கம் திரும்பி வாருங்கள் என்று கேட்டிருக்கிறது. தமிழ் தலைவர்களும் வெளியில் சென்றவர்கள் திரும்பி வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இவர்கள் இதை கேட்கக்கூடும். ஆனால் நாங்கள் ஊடகங்களிடம் பேசுகிற போது என்றாலும் சரி, அரசியல் தலைவர்களிடம் பேசுகிற போது என்றாலும் சரி, இலங்கையில் ஒரு நல்ல நிலைமை ஏற்பட்டால் ஆஸ்திரேலிய அரசாங்கம் இவர்களை திருப்பி அனுப்ப வேண்டியதில்லை. அகதிக்கான தகுதியுள்ளவர்களாக கருதப்பட்டவர்கள் கூட இலங்கைக்கு தாங்களாகவே திரும்பி போகிற ஒரு நிலைமையைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் நிலைமை சீர்படும் வரை யாரையும் திருப்பி அனுப்பக்கூடாது என்ற கோரிக்கையைத்தான் அதற்கான எல்லா செயற்பாட்டாளர்களும் மனித உரிமையாளர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதை ஆஸ்திரேலிய அரசாங்கம் கருத்தில் கொள்ளும் என்று நம்புகிறோம். ஆனால் இந்த முடிவு எங்கள் கையில் இல்லை என்பதால் என்ன நடக்கப் போகிறது என்பது இன்னமும் 2-3 மாதங்களில் தான் தெரிய வரும்.